அரசியல் வாழ்வியல் ஒரு பார்வை. நிகழ்வில் சென்ற அங்கத்தில் ஜெர்மன் நோக்கிய புலம்பெயர்வு அல்லது ஜெர்மனிக்கு வந்து சேர்ந்த புலம்பெயர்வு பற்றி அதன் ஆரம்ப நிகழ்வுகள் எப்படி அமைந்தன என்றதான தன்மைகளை குறித்து நம்மவர்கள் இந்த நாடுகளுக்குள்ளே நுழைந்தார்கள் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம். ஜெர்மனியை பொறுத்தவரையிலும் சென்ற அங்கத்திலே நாங்கள் கவனித்திருந்தது போல 1985 ஜூன் மாதம் வரையிலும் ஜெர்மனிக்குள் நுழைவதற்கு வழி இலகுவானதாக இருந்தது. கிழக்கு ஜெர்மனி ஊடாக மேற்கு ஜெர்மனிக்கு 24 மணி நேர விசா $2 பெற்றுக்கொண்டு அந்த 24 மணி நேரத்திற்குள் ஜெர்மனிக்குள் நுழைந்து விடுதல், அதாவது மேற்கு ஜெர்மனிக்குள் நுழைந்து விடுதல் என்பது தெரிந்தவர்கள் அல்லது அறிந்தவர்கள் இருந்தால் அவர்களின் மூலமாக பொறுப்பேற்கப்பட்டு பின்னால் அகதி அந்தஸ்துக்கு விண்ணப்பித்துக் கொள்ளுவது, அல்லது நுழைகிற வழியிலேயே ஜெர்மன் நகர பாதுகாவலர்கள் போலீசாரின் கையிலே தங்களை ஒப்பு கொடுத்தோ அல்லது அந்த போலீசாரினால் கைப்பற்றப்பட்டோ அகதி முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அகதி விண்ணப்பங்களை மேற்கொள்வது என்ற இந்த வழிமுறைகள் இவைகளை அந்த காலகட்டத்திலே இருந்தன. இந்த காலகட்டம், அதாவது 85 காலகட்டம், அதுவும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையிலுமான காலகட்டம் உண்மையிலே மிக பெருந்தொகையாக நம்மவர்கள் புலம்பெயர்ந்த காலகட்டம். அதுவும் பரவலாக எல்லா ஐரோப்பிய நாடுகளும் என்பதை விட ஜெர்மனி அதே போல பிரான்ஸ் ஆகிய இரண்டு நாடுகள் நோக்கியும் நிறைய புலம்பெயர்வு, பெருந்தொகையான புலம்பெயர்வு இடம்பெற்றுக் கொண்ட காலகட்டம் இது என்பது குறிப்பிடப்படுகிறது. அதனால் நிறைய அகதி முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த கிழக்கு ஜெர்மனியில் இருந்து மேற்கு ஜெர்மனிக்குள் வருவது என்பது உண்மையில் நாங்கள் இன்றைக்கு ஜெர்மனி என்று சொல்லிக் கொண்டாலும் அன்றைக்கு அந்த இரண்டு நாடுகளாக அது கிழக்கு மேற்காக பிரிந்திருந்ததை போலவே பெர்லின் நகரமும் கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டு நடுவிலே சுவர், பெர்லின் சுவர் என்ற வரலாற்று புகழ் பெற்ற அந்த சுவர் நிர்மாணிக்கப்பட்ட அந்த நிகழ்வு இருந்தது. வந்து சேர்கிறவர்கள் பெர்லின், கிழக்கு பெர்லின் விமான நிலையத்தில் வந்து அதிலே இருந்துதான் பின்னால் மேற்கு பெர்லின் நோக்கி நுழைகிறார்கள் என்று. ஆகவே அந்த வகையிலே கூடுதலாக ஜெர்மன் நோக்கிய இந்த புலம்பெயர்வு பிரதானமாக பெருந்தொகையான அந்த ஜூன் மாதம் வரையிலுமான கிழக்கு பெர்லின் ஊடாக மேற்கு ஜெர்மனிக்கு வருகிற புலம்பெயர்வு கூடுதலாக மேற்கு பெர்லினிலேயே குவிந்தது என்று சொல்லலாம். ஆகவே மேற்கு பெர்லினில் வெவ்வேறு இடங்களில் பல்வேறு அகதி முகாம்கள் நிர்மாணிக்கப்பட்டு அந்த அகதி முகாம்களில் அகதிகளாக நம்மவர்கள் பதியப்பட்டார்கள். அவர்களுடைய அகதி விண்ணப்பங்கள் அந்த முகாம்களிலேயே அதற்கென்ற தனி அலுவலகம் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணைகளின் அடிப்படையிலே அவர்கள் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான அகதி அந்தஸ்து இனி நீதிமன்ற விசாரணையின் பின்னால் தீர்மானிக்கப்படுவதாக இருந்தது. அதுவரையிலும் அவர்கள் அந்த பெர்லின் முகாம்களில் தங்கியிருந்த பொழுதே இந்த நான் முன்னால் குறிப்பிட்டது போல பெருந்தொகையாக அகதிகளின் வருகை இருந்ததனால் இந்த அகதி அந்தஸ்துக்கான நீதிமன்ற விசாரணைகளுக்கு முன்னாலேயே பெர்லினில் இருந்து அவர்கள் ஜெர்மனியின் ஏனைய மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட்டார். அதிலேயும் ஒரு வசதி அல்லது ஒரு சலுகை கொடுக்கப்பட்டது. தெரிந்தவர்கள் யாராவது அல்லது அறிந்தவர்களின் முகவரிகள் இருக்குமானால் வேறு மாநிலங்களில் ஜெர்மனியின் பெர்லின் அல்லாத வேறு மாநிலங்களில் வசிப்பவர்களின் முகவரிகள் இருக்குமானால் அந்த முகவரிகளை இவர்கள் தங்களுடைய பூர்வாங்க விசாரணையின் பொழுது சமர்ப்பிப்பார்களே ஆனால் அவர்கள் இருக்கிற மாநிலங்களுக்கு இவர்கள் அனுப்பப்படுகிற ஒரு சலுகை வழங்கப்பட்டதாக இருந்தது. இனி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மையமான, அதாவது அந்த மாநிலம் முழுமைக்குமான ஒரு அகதி முகாம், அந்த அகதி முகாமுக்கு இவர்கள் கொண்டு சேர்க்கப்பட பின்னால் அந்த அகதி முகாமில் இருந்தும் கூட அந்த மாநிலத்தில் இருக்கிற வேறு சின்ன சின்ன நகரங்களுக்கு தற்காலிக முகாம்களுக்கு அனுப்பப்படுகிறதான நடைமுறைகள் இருந்தது. பெரும்பாலும் இந்த தற்காலிக முகாம்களில் தங்கி இருக்கிற நேரத்திலேயே இவர்களுக்கு நீதிமன்ற விசாரணைகள் வந்தன. பிரதானமானதான நீதிமன்றம் ஜிந்தோவ் என்கிற இடத்திலே இருக்கதாக அமைந்தது. அந்த ஜிந்தோவிலே அந்த நீதிமன்றத்தின் முதல் விசாரணை, அதிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலைமை, பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் அநேகமாக கூடுதலான விண்ணப்பங்கள் அகதி அந்தஸ்து கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆனால் ஒரு மிக வேடிக்கையானதான, அதே நேரத்தில் நினைத்து பார்க்கிற பொழுது மிக வினோதமான ஒரு நடைமுறை ஜெர்மனியில இருந்தது. இந்த ஜிண்டோவில் இருக்கிற பிரதானமானதான அகதிகளுக்காக அமைகிற அந்த விசாரணையகம், அது அமைந்திருக்கிற அந்த அலுவலகம், அந்த விசாரணையகங்கள் அவைகளுக்கு அதே கட்டிடத்திலேயே மற்றொரு விசாரணையகம் இருந்தது. அந்த விசாரணையகம் வந்து அதனுடைய பணி என்னவென்றால், அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் அகதி அந்தஸ்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதே அந்த விசாரணையகத்தின் பணியாக இருந்தது. ஆகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டாயிற்று என்ற கடிதம் வந்து உங்கள் அகதி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீதிமன்ற பூர்வாங்க விசாரணையின் பின்னால் முதல் அமர்வு, முதல் நீதிமன்றம் என்று அதனை சொல்லலாம், அதிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அடுத்த கிழமை அல்லது அதற்கு அடுத்த கிழமையிலே அது திரும்ப மறுக்கப்பட்டு மறு விசாரணைக்கு செல்கிறது என்கிறதான கடிதம் தொடர்ந்து வருவது வழக்கமாகவே இருந்தது. ஏற்றுக்கொள்ளப்படுகிற எந்த அகதி விண்ணப்பங்களுக்கும் இந்த நிலைமை இருந்தது. இதற்கு பிறகு அவர்கள் மாவட்ட நீதிமன்றத்திலே, மாநில நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட்டார்கள் இரண்டாம் தரம். அந்த இது அந்த மாவட்ட நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அந்த விண்ணப்பத்திற்கும் இதே நிகழ்வு வந்தது. இறுதியாக உச்ச நீதிமன்றம், அந்த மாநிலத்தின் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிற பொழுது அங்கு அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியானது என்றதான ஒரு நிலைமை வந்தது. இதிலே மாநிலங்களுக்கிடையில் இந்த அகதி விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுவது என்பதிலே கருத்து வேறுபாடு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதான அல்லது கவனிக்கப்பட வேண்டியதான ஒரு விடயம். சரியாக சொல்லுவதானால் அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மனியினுடைய ஆளும் கட்சியாக அமைந்த சிடியு என்பது ஒரு முதலாளித்துவ கட்சியாகவும், அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்த எஸ்பிடி என்பது ஒரு சோசியலிச தழுவிய கட்சியாகவும் அமைகிற பொழுது ஆளும் கட்சி மிக பலத்துடன் தொடர்ந்து வென்று வருகிறதாக அமைகிற மாநிலங்களில் இந்த உச்ச நீதிமன்றங்களில் அகதி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது மிக மிக குறைந்த அளவிலே இடம்பெற, இந்த எதிர்கட்சி ஆட்சியிலே இருக்கிறதான மாநிலங்களில் இந்த அகதி விண்ணப்பங்கள் நிறைய ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நிலைமை காணப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது. இது ஜெர்மனின் உள்நாட்டு அரசியலோடு அந்த தன்மைகளோடு சம்பந்தப்பட்டதான ஒரு அடிப்படையாக இருந்தது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இருந்தாலும் அன்றிலிருந்து இன்று வரையிலும் கூட ஜெர்மனின் தொழில் மாநிலம் என்று பிரபல்யமான சொல்லப்படுகிற பாடன் விட்டன்பர்க் என்கிற மாநிலத்தில் அன்றிலிருந்து இன்று வரை சிடியு என்கிற ஆளுங்கட்சியே இங்கு ஆட்சியை கைப்பற்றுவதாக இருந்தது. இந்த மாநிலத்தில் அந்த பெருந்தொகையானதான புலம்பெயர்வு இடம்பெற்ற காலகட்டங்களிலும் கூட உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அகதிகளாக 5 பேராக மட்டுமே இருந்தார்கள் என்பது கவனிக்க வேண்டியதான தகவல். இதே நேரத்தில் எதிர்கட்சி அரசோச்சிய நார்த்ரைன் வெஸ்ட்ஃபாலன் என்கிறதான மாநிலத்தில் இதே காலகட்டத்தில் 100-200 பேர் அளவிலே இந்த அகதி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கதானதான ஒன்று. இப்படிப்பட்ட இந்த நிலைமை பரவலாக இந்த காலகட்டங்களிலே ஜெர்மனியில் அகதிகளாக நுழைகிறவர்களுக்கு அமைந்ததான விதிமுறைகள் நடைமுறைகளாக இருந்தன. இந்த விதிமுறைகள் நடைமுறைகளை தாண்டி நம்மவர்கள் அதற்கு பின்னால் ஜெர்மனியிலே எப்படி வாழ்வியலை அமைத்துக் கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் நிலை என்னவாயிற்று, மறுக்கப்பட்டவர்களின் நிலை என்னவாயிற்று, அவர்கள் வாழ்வியல் எப்படி இன்று வரையிலும் நடந்து வருகிறது, இவைகளை அடுத்த அங்கத்திலே காணலாம் என்று கூறி இன்று இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.